சகோதரி மார்கரெட் தென்னிந்தியாவில் இந்திய இசையில் முனைவர் பட்டம் பெற்றுள்ள முதல் பெண் என்ற பெருமை தங்களுக்கு இருக்கின்றது. இந்திய இசையை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஒரு ஒரு மனித குழுவுக்கும் அவரவர்களுக்குமான ஒரு இசை முறை இருக்கிறது. அப்போ ஒரு சாதாரண ஒரு காட்டுவாசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு இசை இருக்கிறது. ஒரு இதய துடிப்பு இருக்கிறது, அதிலே ஒரு லயம் இருக்கிறது. நாம் நடந்து போகிறோம், அதிலே ஒரு லயம் இருக்கிறது. ஆக இந்த இசையும் இந்த தாளமும் இந்த லயமும் இணைந்தே நம்முடைய வாழ்க்கையில், ஒரு மனித வாழ்க்கையில் இணைந்து சென்று கொண்டிருப்பதை ஒரு தண்டவாளம் போல் நம்ம சொல்லலாம். இது இல்லாமல் எந்த மனிதனுமே இல்லை என்று சொல்லலாம். இதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால், மொழியையும் அதனுடைய பக்தியையும் அதாவது ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாத அளவு இந்திய இசைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. தமிழ் மொழியினின்று இசையை பிரித்து பார்க்க முடியாது. தமிழ் மக்களுடைய ஆன்மீகத்திலிருந்து இந்த இசையை பிரித்து பார்க்க முடியாது. இப்போ மேலை நாடுகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஜாஸ் மியூசிக், ராக் மியூசிக்னு சொல்லி ஒரு விதமான இந்த இசைக்கு ஒரு அதிர்வுகளை தரக்கூடியது இருக்குது. ஏன் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் என்று சொன்னால், வன்முறையை தூண்டக்கூடிய, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரேடியோலேயே பாருங்கள், ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது, 102.6 சம்திங் லைக் தட். அப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலே நீங்கள் அந்த இதை டியூன் பண்ணும் பொழுது அந்த ஒலியை நம்ம வாங்கி கொள்வதற்கு ஏதுவாக நம்மளுடைய ஒலிப்பெட்டி அமைந்திருக்கிறது. அதே போல தான் இந்த இசையும். ஆக எந்த ஒரு இசையுமே, எல்லா இசை முறைக்கும் நம்முடைய உணர்வுகளோட நம்மளுடைய அதிர்வுகளோட ஒத்த தொடர்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ அது தனித்தனிப்பட்ட மனிதர்களை பொறுத்து இது மாறுபடுகிறது. ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு செயலுக்கான ஒரு இசையை கேட்டால் நம்ம என்ன காரியத்துக்காக இதை செய்தோம் என்றே தெரியாமல் துப்பாக்கியை வைத்திருப்பாங்க, கடகடன்னு எல்லாரையும் சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்திக்காக பயன்படுத்துகிற, அதாவது ஒரு தேவாலயத்திலேயோ ஒரு கோவில்கள்லேயோ பயன்படுத்துகிற ஒரு இசை முறைக்கு ஒரு மனதை சாந்திப்படுத்துகிற, சமநிலைப்படுத்துகிற ஒரு பக்குவம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்னுடைய குரு ஃபாதர் இக்னேஷியஸ் இருதயம் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவரோடு இணைந்து இயேசபை குருவான ஃபாதர் தனராஜ் அவர்களுமே எனக்கு பல்வேறு நிலை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறார். அதாவது அவர் வந்து தமிழ் படித்தவர், எனவே அந்த தமிழ் பாடல்களை, இப்போது ஒரு வள்ளலாருடைய பாடலானாலும் சரி, ஒரு தாய்மானவருடைய பாடலானாலும் சரி, ஒரு திருவாசகமானாலும் சரி, அதை அவர்கள் பாடியது வேறொரு கடவுளை நினைத்து அவர்கள் பாடியிருந்தாலும் கூட அந்த ஆன்மீகத்திலே நாம் தோய்ந்து போவதற்கான வழிமுறைகளை எனக்கு வகுத்து தந்திருக்கிறார். அதனால் அந்த இசையை பார்க்கும் பொழுது முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம அதனுடைய தொடர்புடையவர்கள் அல்ல, சிறு வயதிலேயே நமக்கு இது கற்றுக் கொடுப்பதும் அல்ல. நான் துறவியான பிறகு இதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த விடியற் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து இதை பயிற்சி செய்து இதில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று மிக முனைப்போடு ஆழ்ந்த ஒரு பயிற்சி முறைக்கு என்னை ஆட்படுத்தி கொண்டு தான் நான் இந்த அளவுக்கு என்னால் வர முடிந்தது. இதில் இப்போ என்னுடைய எம்ஃபில் தீசிஸ் வந்து நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன், இன்னிசை சிலம்பு என்ற நூல். அது சென்னை பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார் இசைப்படுத்தவர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்களுடைய நிறுவனங்களிலே அந்த நூலை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு அண்மையிலே ஒரு இப்போ எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் எனக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. அடுத்தது என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான அந்த தீசிஸும் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கேன். அது இன்னிசை யாழ் என்ற பெயர் ஒன்று இருக்கிறது. இசைத்துறையில் பலர் இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ரிசர்ச் மெத்தடாலஜி, அதாவது இந்த நுண்கலைகளுக்கான ஒரு மெத்தடாலஜி தேவைப்பட்டது. இப்போ எங்களுடைய கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய மாணவர்களுக்கே அது தேவை என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த ஒரு நெறிமுறை அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. சரி, இதற்கான ஒரு நூலையும் எழுதுவோம் சொல்லி அதற்கான ஒரு நூலையும் எழுதினேன். அண்மையில் தேம்பாவணி, அந்த தேம்பாவணிக்கு மிக எளிய முறையில், அதாவது நிறைய பேர் அதற்கு ஒரு எழுதியிருக்கிறார்கள், அதெல்லாம் ஒரு ஸ்காலர்லி லெவல், அதாவது படித்தவர்கள் மட்டுமே படித்து புரிந்து கொள்ளக்கூடிய லெவலில் இருக்குது. இது பள்ளி செல்லுகின்றவர்கள், அதாவது தமிழ் படிக்க தெரிந்தால் போதுமானது. இந்த காப்பியத்தை, அதாவது 3615 பாடல்கள் அதில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, கம்பராமாயணத்தில் 12,000 மேற்பட்ட பாடல்கள் இருக்குது. அதிலேயே 80 வகையான சந்தங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வெறும் 3000 தான். இருந்தாலும் இதில் 90 வகையான சந்தங்கள் பயன்படுத்தப்பட்டது. அவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர், இயேசு சபை துறவி. நிறைய பேருக்கு அவரை பற்றி கேட்டால் தெரியல, அவர் யாருன்னு புரியவே இல்லை. அதனால் இங்கே வந்து நான் இருக்கிற போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றத என்னோடய ஆசை. அதனால தான் இந்த நூலை நான் வெளியிடும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அவருடைய பணிகள் இருந்திருந்தது பரவி இருந்தது அதை வந்து ஒரு டிவிடியாகவும், அதாவது காணொளி காட்சியாகவும், ஒரு 400 பாடல்களை தெரிவு செய்து அதை இந்த கர்நாடக இசையில் சாண்டிங் முறையில் பாடி அதையும் ஒரு ஆடியோ சிடியாகவும் கொடுத்துருக்குறேன்.
சகோதரி மார்கரெட், மேலை நாடுகளில் இன்னிசையோடு ராக், ஜாஸ் இந்த மாதிரி இசைகளும் இருக்கின்றன. அதை கேட்ட உடனே இளையோர் ஆடுவதை, தலை ஆடுவதை, பேருந்தில் பயணம் செய்தால் கூட அவர்கள் தன்னை அறியாமல் ஆடுவதை பார்க்க முடிகின்றது. இந்த ஒரு தாக்கம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் காண முடிகின்றது. மெதுவாக மெல்ல மெல்ல ஊடுருவுகின்றது என்று நாம் சொல்லலாம். இந்த மாதிரி இசையை கேட்கும் இளையோருக்கு தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன?
நீங்கள் மிக அதிகமாகவே இதை நுணுக்கமாக பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. உண்மைதான், வெறுமனே இளைஞர் மத்தியிலும் மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வழிபாட்டு முறைகளில் கூட இந்த மாதிரியான பாடல்கள், ஏன்னா இதற்கு வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாட்டிலேயே இந்த மாதிரியான பாடல்களை, அதாவது குத்தாட்டம் என்று சொல்லக்கூடிய பாடல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் இதை செய்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதற்கான ஒரு காரணம் அப்படின்னு
பெரும்பாலான திரை இசையத்தான் நான் சொல்றேன். திரை இசைகள்ல இப்ப இளைஞரை ரொம்ப ஈர்க்கிறது வந்து இந்த மாதிரி இசைகள். பெ நிறைய இசைகள் இப்படிதான் வர்றது மாதிரி தோணுது மெல்லிசையை விட.
சரியா சொன்னீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு பார்வை என்று பார்க்கும்பொழுது ஒரு படத்தில் எப்படியும் ஒரு 5 பாடல்கள் இல்லாட்டி 6 பாடல்கள் இன்றைக்கி இடம்பெறுகிறது. அதில் ஹிட்டு அப்படின்னு சொல்கிற, அதாவது எல்லாராலையும் விரும்பப்பட்டு பலமுறை கேட்கப்படுகிற பாடல் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது இந்த மெல்லிசை வகையை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதினரை ஈர்க்கக்கூடிய ஒரு சில பாடல்கள் வெளிவரலாம், இல்லை என்று சொல்லலை. ஆனால் பெரும்பாலானவர்கள் அது பிடிக்கும் என்று காட்டுகிறவர்களுக்கு கூட இந்த வகையை சார்ந்த பாடல்கள் தான் மிகவும் ஈர்ப்புக்குரியதாக இருக்கிறது. ஏன் அது பிடிக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோன்னு சொன்னால், இன்னைக்கு கலாச்சாரம் இங்கே உலகம் முழுவதிலும் எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் இருக்கிறார். குறிப்பிட்டு இந்த நாட்டில் இங்கே மட்டும்தான் இவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. உலகளாவ எல்லா வகையான மக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது, எல்லா நாட்டினரையும் பார்க்க முடிகிறது. ஆக அவர்கள் மீண்டும் அங்கே வரும்பொழுது அந்த நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்தை, அந்த இசை முறையை, அந்த நடன முறையை, அவர்களுடைய ஒரு ஆர்வத்தை அங்கே கொண்டு வந்து காண்பித்து புதிதாக எது வந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து அதை ஆசைப்படுகிற, அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு பாங்கு நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஈர்ப்புகள் இருக்கே தவிர, இயல்பாகவே ஒரு அடியில் பூமிக்கு அடியில் ஓடுகின்ற ஒரு நீரோட்டம் இருக்கே, அது போலன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுக்கு இடையே இந்த ஒரு நீரோட்டத்தை போன்ற ஒரு ஆர்வம் இந்த மெல்லிசை தான் இருக்கு.
சகோதரி மார்கரெட், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து தங்களுடைய இந்திய இசை பயணம், திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் 13 ஆண்டுகள் முதல்வராக பணியாற்றிய அனுபவம், இது போன்ற கருத்துக்களை சுவையாக பகிர்ந்து கொண்டீர்கள். தங்களது பிற்கால பணி வளரட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.
வணக்கம். நன்றி.